வணக்கம் அன்பான மாணவர்களே, நான் ஹால்டுமுல்ல தமிழ் மகாவித்யாலய ஆசிரியர் ரவிச்சந்திரன். இன்றைய தரம் 7 கணித பாடத்திலே இறுதி அழகான ஒரு நிகழ்வின் இயல்தகவு பற்றி இன்று கற்க உள்ளோம். ஒரு நிகழ்வின் இயல்தகவானது ஒரு எதிர்காலத்திலே நீங்கள் நிகழ்தகு என்ற அலகினை கற்பதற்கான ஒரு அடிப்படை செயல்பாடாக அல்லது ஆரம்ப செயல்பாடாக இப்பாட அலகு உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தர உள்ளது. கவனமாக கேளுங்கள். உங்கள் பாட புத்தகத்திலே பகுதி இரண்டில் 181 பக்கத்தை எடுத்துக்கொண்டால், 181 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே சகல மாணவரிடம் பாடசாலை இலவச பாடநூல் புத்தகம் உங்கள் கையில் இருப்பதனால் அதில் உள்ள விடயங்களை கதைப்பது மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களை 29.1 நிகழ்விலே பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனிப்போம். சாதாரணமாக கல்லொன்றை விழவிட்ட போது அது கீழே விழுதல், சூரியன் மேற்கில் உதித்தல், நாணயம் ஒன்றை சுண்டும் போது தலை விழுதல், கணித புத்தகத்தில் அடுத்ததாக புரட்டும் பக்கத்தில் பக்க இலக்கம் முழு எண்ணாக இருத்தல். இவ்வாறாக உங்களுக்கு ஏறத்தாழ 10 நிகழ்வுகள் இங்கு தரப்படுகின்றது. இந்த நிகழ்விலே நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியவை நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள். முதலாவது, நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள், நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகள். இரண்டாவது, நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகள், நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள், நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள் என்ற 3 அடிப்படையில் நம்ம இந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட இது 3 நிச்சயமாக ஒரு நம்மளோட வாழ்வோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதை ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில நிகழ்வுகளை நம்ம நிச்சயமாக நடக்கும் என்றது உறுதியாக கூறுவோம். சில நிகழ்வுகளை அவ்வாறு கூற முடியாது, அதாவது நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் அப்படி என்று. சில நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும், நிச்சயமா நடக்காது, சில வேளை நடக்கும், இப்படியெல்லாம் பேசுவோம். அது சம்பந்தமா தான் இங்க கற்க உள்ளோம். கல்லொன்றை விழவிடும் போது அது கீழே விழுதல், அது நிச்சயமாக நடக்கும், அதுல எந்த மாற்றமும் நிகழாது, ஆகவே நிச்சயமாக நிகழக்கூடியவை. சூரியன் மேற்கில் உதித்தல், நிச்சயமாக மேற்கில சூரியன் உதிக்க மாட்டான், அது உங்களுக்கு தெரியும், ஆகவே நிச்சயமாக அது நிகழாது. நாணயம் ஒன்றை சுண்டும் போது தலை விழுதல், ஆகவே நாணயத்தை சுண்டும் பொழுது தலை அல்லது பூ கிடைக்கும், ஆகவே தலை தான் விழும் என்று நிச்சயமாக கூற முடியாது, அது எது என்று சொல்ல முடியாது, நிச்சயமாக கூற முடியாது. கணித புத்தகத்தின் அடுத்ததாக புரட்டும் பக்க இலக்கம் முழு எண்ணாக இருத்தல், அது நிச்சயமாக கூறலாம். ஏன்னா கணித புத்தகத்தில் உள்ள எல்லா பக்க இலக்கங்களும் ஒரு முழு எண்ணில் தான் வரும், அது உங்களுக்கு தெரிந்த விடயம். ஒரு தசமத்திலேயோ அல்லது வேற பின்னத்திலேயோ எதிலேயுமே வராது, அது நிச்சயமாக நிகழக்கூடியது. அடுத்த பந்து வீச்சில் கிரிக்கெட் துடுப்பாட்டக்காரர் ஆட்டம் இழத்தல், அப்ப அடுத்த பந்துல அவர் நிச்சயமா அவுட் ஆகுறாரு அப்படின்னு நம்மளால கூற முடியாது. சில வேலை சொல்லுவோம், பேச்சளவில் சொன்னாலும் கூட அது நிச்சயமா நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியாது, ஆகவே நிச்சயமாக கூற முடியாது. அது அமாவாசை தினத்தன்று சந்திரன் தோன்றுதல், அப்ப அமாவாசை முழு இருளாக காணப்படும் பொழுது சந்திரன் தோன்றுதல்ங்கிறது ஒரு நடக்காத காரியம், ஆக நிகழாத ஒரு நிச்சயமாக நிகழாது, நிச்சயமா நிகழாது. நாளை தினம் சூரியன் உதித்தல், அது ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும், ஆகவே அது நிச்சயமாக நிகழும். நமக்கு சூரியன் தென்படுவதோ இல்லையோ அது வேற விடயம், ஆனாலும் கூட சூரியன் தினமும் உதிக்கும், ஆகவே நாளை சூரியன் உதிக்கும், இன்று சூரியன் உதித்தல் என்பது நிச்சயமான நிகழ்வு. அடுத்தது, இன்று மாலை மழை பெய்தல், அது மேகக்கூட்டத்தை பொறுத்து நம்ம முடிவுகள் எடுத்தாலும் கூட அது நிச்சயமாக கூற முடியாது, சில பேரை மழை வருவது போல இருந்து அது மழை வராமலும் போய்விடும், அது நிச்சயமாக கூற முடியாது. கருங்கல் நீரில் மிதத்தல். அப்ப அதுவும் நிச்சயமா கருங்கல் என்றுமே நீர்ல மிதக்காது. அது உங்களுக்கு சின்ன வகுப்பிலேயே நீங்க செயற்பாட்டு ரீதியாக பார்த்திருப்பீர்கள். ஆகவே அது கல்லை நீர்ல போட்டா அது உள்ளே அமிழ்ந்து செல்லிவிடும். ஆகவே அது நிச்சயம் நிகழக்கூடியது. என்ன அப்ப கருங்கல் நீர்ல மிதக்கிறது நிச்சயமா நிகழாது. தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்தில் புறப்படும். ஆகவே ஒரு டைம் பஸ் புறப்படும் என்பது சரியாக கூற முடியாது. சில நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல சிலருக்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அது அந்த நிச்சயிக்கப்பட்ட இதுல அந்நேரத்தில் புறப்பட முடியாது, அல்லது முன்கூட்டியே சில சந்தர்ப்பத்தில் புறப்பட வேண்டி வரும். அதனால நிச்சயமாக கூற முடியாதுங்கிற நிகழ்வுல அது வரும். இவ்வாறு தான் ஒரு அன்றாட வாழ்க்கையில் அந்த மூன்று சந்தர்ப்பங்களை நாம் கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக நிச்சயமாக நிகழ்பவை, நிச்சயமாக நிகழாதவை, கூற முடியாதவை, நிச்சயமாக கூற முடியாது. அப்ப நீங்கள் நிச்சயமாக என்ற சொல் பிரயோகத்தை சொற்பதத்தை கட்டாயமாக பிரயோகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே உங்களுடைய செயற்பாடை பாருங்கள். 182 பக்கம் நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள், நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள், நடைபெறாத நிகழ்வுகள் என்பனவற்றுக்காக 2 உதாரணங்கள் வீதம் நீங்க எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படி ஒரு செயற்பாடை கட்டாயம் இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க புத்தகத்தில் இல்லாத ஒரு செயற்பாடை எழுத பழகுவது மிகவும் நன்று. ஆகவே அதை நீங்க எழுதி பழக பாட முடிய அதுக்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். நீங்கள் எழுதிய நிகழ்வுகளை வகுப்பில் உள்ள நண்பர்களுடன் கலந்துகிறீர்கள். அப்ப அந்த இது சரியா பிழையா என்பதை சக மாணவருடன் கலந்துரையாடுவதன் மூலமாக சரிப்பிழைக்கான ஒரு விவாகம் தோன்றி அது சரியான ஒரு முடிவுக்கு வரலாம். சில நேரத்தில் அவர் சரியாக முரணான கருத்தை தெரிவித்தாலும் நீங்கள் ஆசிரியருடன் கலந்துரையாடி அதுக்கான தீர்மானத்தையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இந்த பாட அலகை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். கீழே தரப்பட்டுள்ள அடுத்த செயற்பாடு பயிற்சியை பாருங்கள். 29.1 பயிற்சி. கீழே தரப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் நிச்சயமாக நிகழ்பவை, ஒருபோதும் நிகழாதவை, நிச்சயமாக கூற முடியாதவை என வகைப்படுத்தவும். இதான் உங்களுக்கான கேள்வி. ஆகவே இப்ப உங்களுக்கு இந்த எந்தெந்த நிகழ்வு நிச்சயமானவை, எது நிச்சயமாக நிகழும், எது நிச்சயமாக நிகழாது, சில சந்தர்ப்பங்கள் நிகழும் அல்லது நிகழாது, அப்படியான 3 சந்தர்ப்பங்களை நாங்கள் இங்கே பார்க்க உள்ளோம். ஏபி என்னும் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றில், ஏபி என்னும் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றில் அணி ஏ வெற்றியீட்டுதல், அவ்வாறான ஒரு செயற்பாடு நிச்சயமா கூற முடியாது. ஏ அது வந்து யாரு வெல்லுவாங்கிறது போட்டி காலத்தை பொறுத்து இருக்கு, அது வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே எது வெல்லும் என்று சிறந்த அணி என்று சொல்ல அந்த அணி வெல்லும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருந்தாலும் எது வெல்லுங்கிறது இறுதியில் தான் முடிவு வரும். ஆகவே அது நிச்சயமாக கூற முடியாது. சிவப்பு நிற ஒழுங்கான சதுரமுகி தாயக்கட்டை உருட்டிவிட்ட போது மேல் நோக்கி விழும் பக்கம் சிவப்பு நிறமாக இருத்தல். ஆகவே ஒரு தாயம் ஒழுங்கானது, அதை உருட்டிவிடும் பொழுது எந்த பக்கம் வேண்டாலும் வரலாம். ஆகவே இங்க சொல்லப்படும் பக்கம் சிகப்பு நிறமானவை. ஆகவே அது வரலாம், வராமையும் இருக்கலாம். ஆகவே நிச்சயமாக கூற முடியாதுங்கிற வசனமும் அதுக்கு சிறந்த விடையாக அமையும். நிச்சயமாக கூற முடியாது. அடுத்து 3 சி. வெள்ளை நிற 5 பந்துகள் உள்ள பையிலிருந்து வெளியே எடுத்த பந்து ஒன்று, வெளியே எடுத்த பந்து ஒன்று கருப்பு நிறமாக இருத்தல். ஆகவே அந்த பையில் உள்ள பந்துகள் வெள்ளை என்று சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக அது வெள்ளையானது, அவ்வளவு பந்தும் இல்லை. அந்த 5 பந்துகள்ல இருந்து ஒரு பந்து வெளியே எடுத்தால் அது கருப்பாக அமையுமா? அமையாது. ஆகவே அது அவ்வாறான ஒரு செயற்பாடு நிகழாது, நிச்சயமாக நிகழாதவை. ஆகவே விடை நிச்சயமாக நிகழாது. பேருந்து தரிப்பிடம் ஒன்றில் நிறுத்தப்படும் பேருந்தில் இருந்து இறங்கும் பிரயாணி பெண்ணாக இருப்பர். ஆகவே பேருந்தில் பஸ்ல பாத்தீங்கன்னா, பேருந்துங்கிறது பஸ் போக்குவரத்து, அவ்வாறான போக்குவரத்திலே ஆண் பெண் என்று கட்டுப்பாடு இல்லை. ஆகவே ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் என்று இருந்தால் இந்த விடைக்கான தீர்வு வேற. ஆகவே இருப்பாளாரும் பஸ்ல போவாங்க, ஆண்களும் போவாங்க பெண்களும். ஆகவே பஸ் ஹோல்டுல நிறுத்தும் பொழுது இறங்கும் பிரயாணி பெண்ணாக இருப்பாரா என்பது நிச்சயமாக கூற முடியாது. ஆகவே நிச்சயமாக கூற முடியாத உண்மை. ஆணாகவும் இருக்கலாம் இல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். மிக முக்கியமான விடயம். அடுத்து ஆறு இலக்கங்கள் எழுதப்பட்ட தாயக்கற்றை ஒன்றை உருட்டிவிடும் போது மேலேயுள்ள பக்கத்தின் இலக்கம் ஐந்தாக இருத்தல், மேலே உள்ள பக்கம் ஐந்தாக இருத்தல். அப்ப தாயம் என்பது ஒரு சீரானது, அது சமச்சீரானது, அதில் ஏதாவது ஒரு பக்கம் கிடைக்கும். ஆகவே ஐந்தாக இருக்கும் இருத்தல் என்பது நிச்சயமாக கூற முடியாத ஒரு விஷயமாக காணப்படும், நிச்சயமாக கூற முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அது எது விழுவென்று நமக்கு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும். மாங்காயை நோக்கி வீசப்படும் கல் மாங்காயில் படுதல், படலாம் படாம விடலாம். ஆகவே அதுக்கான முடிவு வந்து நிச்சயமாக கூற முடியாது. ஆகவே அடுத்து விடயத்தை பார்த்தால் நீரில் இட்ட பலகை துண்டுகள் மிதத்தல். நீரில் இட்ட பலகை துண்டுகள் மிதத்தல்ங்கிறது என்பது சில வேளைகளில் நிகழலாம், சில வேளைகளில் அது நிகழக்கூடியதாக இருக்கும், சில வேளைகள் அது நிகழாம இருப்பதும் உண்டு. அது பாரமான பலகையை பொறுத்து, சாதாரண பாரமற்ற பலகையா இருந்தால் அது மிதக்கும், மற்றதான பாரமான பலகையா இருந்தால் பலகை துண்டா இருந்தால் அது நீருக்கு அமிழ்ந்து செல்லும். ஆகவே இந்த நிகழ்வில் நிச்சயமாக கூற முடியாது என்பதுதான் இதனுடைய சரியான விடை. 13 வயதுக்குட்பட்டோரில் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பற்றியோரின் வயதில் மிக குறைந்தவர் முதலாம் இடத்தை பெறல். 13 வயதுக்குட்பட்டோர்ல மாணவர்கள் கவனமாக கேட்க வேண்டும். 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பற்றியோரில் வயதில் மிக குறைந்தவர் முதலாம் இடத்தை பெறுதல் என்பது நிச்சயமாக கூற முடியாது. அவை அவ்வாறான நிகழ்வுகள் நிச்சயமாக கூற முடியாது. ஏன்னா அது வயதில் குறைந்தவர் கூடியவர் என்பதில் மட்டுமில்லை, அவை அது நிச்சயமாக கூறாது, யார் என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் திறமையானவர்களும் கூட தோற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடிய இடங்கள் அதிகமாக உண்டு. ஆகவே திறமையற்றவர்கள், அதாவது குறைந்த திறமையுள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பத்தையும் முதலாம் இடத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆகவே அவ்வாற நிகழ்வும் நிச்சயமாக நிகழாது. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் செய்திகளில் கேட்பீர்கள், சில சிறந்த விளையாட்டு வீரர்கள் அதிர்ச்சி தோல்வி அடைந்தனர் அப்படி என்பது ஐதான். அவரை வெல்வதற்கு யாரும் இல்லை என்றும் பொழுதும் திறமைகள் குவிந்திருந்தும் அவரால் வெல்ல முடியாத ஒரு நிலை ஒரு சில நாட்களில் ஏற்படும். அவ்வாறான ஆகவே நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் கூற முடியாது. இவ்வாண்டு தரம் 7 ஆண்டிறுதி பரீட்சையின் போது கணித பாடத்தில் சித்ரா 75 விட அதிக புள்ளிகளை பெறுதல் என்பது கூற முடியாத விடயம். அது வினாவை பொறுத்து, அவருடைய சிட்டுவேஷனை, அதாவது அவருடைய சூழ்நிலையை பொறுத்து, அந்த நேரத்தில் அவர் இயங்கும் செயற்பாடை பொறுத்து மாறும். 75 எடுப்பார் என்பது நிச்சயமாக கூற முடியாத ஒரு நிலையும் ஏற்படும். இவ்வாறான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல வினா 2 பாருங்கள். வினா 2, 700 மாணவர்கள் கல்வி கற்கும் ஒரு பாடசாலையில் வாக்கெடுப்பின் மூலம் மாணவர் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லா மாணவர்களும் வாக்கெடுப்பில் பங்கு பெற்றவர். இப்பதவிக்கு மீனா, நிகாரா என்பவர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அப்ப அது பாடசாலையில் வளமையாக நடக்கும் நிகழ்வுகள். 700 மாதம் கல்வி கட்டும் ஒரு பாடசாலையில வாக்கெடுப்பின் மூலம் மாணவர் தலைவர் தெரிந்தெடுக்கப்படுவார். அப்ப சில பெயர்கள் அதுக்கு பொருத்தமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆசிரியர்களால் அல்லது நிர்வாகத்தால் பெயர் அறிவிக்கப்பட்டு அவர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றனர். முதலாவது வினா, மீனா மாணவ தலைவியாக தெரிவு செய்யப்படுவதாயின் ஆக குறைந்ததாக எவ்வளவு வாக்குகள் பெற வேண்டும்? அப்ப அப்படி என்று கூற முடியாது. என்ன எவ்வளவு வாக்குகளை பெறுவார் என்பது, பெற வேண்டும் என்பது சொல்ல முடியாது. வாக்களித்தவர்களை பொறுத்த மட்டும் அது இருக்கும். என்றாலும் கூட மாணவர் தலைவர் தெரிவு செய்யப்படுவது குறைந்தது எவ்வளவு வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆகவே அது கூற முடியாத ஒரு நிகழ்வு. அது அளிக்கப்பட்ட வாக்குகள் யாராருக்கு யார் அளிக்கப்போ ஆகவே குறைஞ்ச எவ்வளவு பெறணும் அப்படிங்கிறது ஒரு இந்த இடத்தில் கூற முடியாது. ஏன்னா 700 மாணவர்கள் மற்றவருக்கு எவ்வளவு அளிக்கிறார் இவருக்கு எவ்வளவு அளிக்கிறார் பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். இம்முறையை கையாண்டு எப்பொழுதும் மாணவ தலைவி ஒருவரை நியமிக்கலாமா? ஆகவே அவ்வாறான செயற்பாடு பொருத்தமற்றதாகத்தான் காணப்படும். ஆகவே அதுக்கான பொருத்தமற்ற ஆகவே நியமிக்கலாமா ஆமா இல்லையா என்று வினா வினவப்படுகின்றது உங்களிடம். அப்ப முடியாது என்ற சொல் பிரயோகத்தை நீங்கள் கையாளலாம். ஏன்னா ஆக குறைஞ்சது இவ்வளவு அப்படி என்றுக்கான பொருத்தம் பொருத்தப்பாடு பாடசாலையிலே நிச்சயமற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அது சரி வராத விடயமாக கருது. அடுத்தது, தாயக்கற்றை ஒன்றில் 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. இது ஒரு முறை உருட்டிவிடப்பட்டது. பின்வரும் நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுமா அல்லது நிச்சயமாக நடைபெறாதா என குறிக்க. தாயக்கட்டை ஒன்றில் 6 இலக்கம் இடப்பட்டிருக்கு. பக்கத்திலே உங்களுக்கு அதற்கான அந்த சீரான தாயக்கட்டை வடிவம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதில் இலக்கம் 8 பெறுதல் நிச்சயமாக நடைபெறாது. ஏன்னா இதெண்ட இலக்கங்களே 6 தான் இருக்கு. 6 பக்கங்களை கொண்ட 6 முகங்களை கொண்டது தான் தாயம். ஆகவே அதில் 8 என்பது நிச்சயமாக நடைபெறுமா அல்லது நடைபெறாதா என்பது தான் கேள்வி. நிச்சயமாக நடைபெறாது. நிச்சயமாக நடைபெறாத ஒரு நிகழ்வாகத்தான் அதை நம்ம கருதக்கூடியதாக இருக்கும். ஆகவே 8 என்பது நிச்சயமாக நடைபெறாது. பெறப்படும் எண் இரட்டை எண்ணாக இருத்தல், பெறப்படும் எண் இரட்டை எண்ணாக இருத்தல், அது நிச்சயமா நடைபெறுமா நிச்சயமா நடைபெறாதானா? நிச்சயமாக நடைபெறக்கூடியது. இரட்டை எண் பெறுது அவை நிச்சயமாக நடைபெறுமா அல்லது நிச்சயமாக நடைபெறாதா என்பதுதான். அப்ப நிச்சயமாக பெறப்படும் எண் இரட்டை எண்ணாக இருக்கிறது, நிச்சயமாக நடைபெறாதுங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா எது நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயமாக கூற முடியாது. பெறப்படும் எண் 4 இருத்தல், அதுவும் நிச்சயமாக கூற முடியாது. பெறப்படும் எண் என்ன என்னென்று யாருக்குமே தெரியாது. 6 இலக்கத்தில் ஏதோ ஒன்றை பெறுதல். அப்போ ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப ஒரு விடயத்தை இப்போ 4 கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம தீர்மானம் எடுத்தாலும் கூட நிச்சயமாக நடைபெறுமா என்பதை நம்மளால் கூற முடியாது. ஆகவே நிச்சயமாக நடைபெறாதுங்கிறதான் கூறலாம். பெறப்படும் எண் 7 குறைவான எண்ணாக இருத்தல், அது நிச்சயமாக நடைபெறும். ஆகவே 6 இலக்கம்தான் இருக்கு. அப்ப 7 குறைவானது, அந்த மற்ற அனைத்து எண்களும் 7 விட குறைவானது. ஆகவே அந்த வினாவின் பொருத்தம் அல்ல நிச்சயமாக நடக்கும். கட்டாயம் 1, 2, 3, 4, 5, 6 தான் விழப்போகும். 7 விட குறைவானது. அந்த கேள்வியின் அடிப்படையில் அது நிச்சயமாக நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த வினாக்களில் நிச்சயமாக நடைபெறும் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகள் கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கடைசி வினா நிச்சயமாக நடைபெறக்கூடியதாக இருத்தல். அடுத்ததாக மாணவர்களே, 183 பக்கம் 29.2 அதன் தலையங்கத்திலே பரிசோதனைகளும் பேறுகளும் அதை கவனத்தில் கொள்வோம். அதற்கு முன்னதாக நீங்கள் இந்த பாட விடயம் சம்பந்தமாக சரியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மளோட அன்றாட வாழ்விலே இவ்வாறான மூன்று நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெறும் பொழுது வீட்டிலேயோ அல்லது சூழல்லையோ அல்லது பாடசாலையிலேயோ அல்லது வெளியிலேயோ எது நிச்சயமா நடந்திருக்கும், எது நிச்சயமா நடைபெறாது, நிச்சயமாக சொல்ல முடியாது, எது நிச்சயமானது, எது நிச்சயமற்றது, எது கூற முடியாது என்ற வினாக்களுக்கு விடை தேட முயற்சியுங்கள். அவ்வாறான செய்யப்படும் அந்த செயற்பாடுகள் தான் இங்கே காட்டக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் செயல்பாடு ஒன்றிலே நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள், நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள், நடைபெறாத நிகழ்வுகள் என்பனவற்றுக்காக இரண்டு உதாரணம் வீதம் எழுத சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் பாடப்புத்தகத்துக்கு சம்பந்தப்படாமல் சில புதிய நிகழ்வுகளை நீங்கள் தேடி அறிந்து எழுத பழகுவது மிகவும் பொருத்தமானதாக அமையும். அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகவும் வெற்றியானதாக அமையும் என்பது மாணவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறான நிகழ்வுகள் ஈடுபடும் பொழுதுதான் உங்களுடைய செயற்பாடுகளை வெற்றிகரமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதன் ஏற்படும் சந்தேகங்களை உங்கள் ஆசிரியரூடாக அல்லது ஏனையவர்களிடம் அதில் தெரிந்த மேலதிகமாக மேல் வகுப்புகளில் கற்கும் மாணவர்களுடன் கூட நீங்கள் அது சம்பந்தமாக கேட்டறியக்கூடியதாகவும் இருக்கும். பரிசோதனைகளும் பேறுகளும் அடுத்தது தலையங்கத்தை பார்த்தால் பரிசோதனைகளும் பேறுகளும் பேருந்து தரிப்பிடம் ஒன்றில் பிரயாணி இறங்குவதற்காக நிறுத்தப்பட்ட பேருந்தில் இருந்து இறங்கும் முதல் பிரயாணி பெண்ணாக இருப்பது நிச்சயத்து கூற முடியாத நிகழ்வொன்றாகும். அதற்கான காரணம் இறங்கும் பிரயாணி பெண்ணாக அல்லது ஆணாக இருக்கக்கூடியதாக இருத்தலாகும். ஆகவே அந்த பஸ்ஸிலிருந்து இறங்கும் ஒரு பிரயாணி ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேருந்தில் பஸ்ஸில் இரண்டு பேரும் பயணிக்கின்றனர். ஆகவே இறங்குவர் ஆணா பெண்ணா என்பது நம்மளால் நிச்சயமாக கூற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கு காணப்படும். யார் இறங்குவார் என்பதுக்கான கேள்வி எப்பயுமே விடை தேட முடியாது. யாரும் இறங்கலாம். ஆகவே அது நிச்சயமாக கூற முடியாத ஒரு நிலைப்பாடு தான் அங்கு காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அடுத்த நிகழ்வை பார்த்தால் கல்லொன்றை எடுத்து அதனை விழவிடுதல் எனும் பரிசோதனையானது கல்லை விழவிட்ட பின் அதனை அவதானித்தலாகும். இப்ப கல்லை போட்டோம் மேலிருந்து அல்லது விடுறோம், அது நிலத்தில விழக்கூடியது, நிலத்தில் விழுவதாகும். அது அதன்ற செயற்பாடு. அப்ப அது அந்த செயற்பாடானது நிச்சயமாக நிகழக்கூடியவை, அதில் மாற்றம் எதுவும் இருக்காது. கிழக்கில் சூரியன் உதித்தல் என பரிசோதித்தல், கல்லை விழவிடுதல் என்னும் பரிசோதனைகளில் சோதனைக்கு முன்னரே நம்ம ரிசல்ட்ஸ் பெறுபவர்களை நிச்சயமாக கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே சூரியனை சின்ன பிள்ளைங்க கேட்டாலும் கூட, சாதாரண தரம் 3-4 மாணவர்கள்ட கேட்டால் கூட சூரியன் உதிக்கும் திசையை எந்த தயக்கமும் இன்றி கிழக்கில் என்பார்கள், கிழக்கில் என்பார்கள். அல்லது கிழக்கு திசையை காட்ட சொன்னால் எந்த பக்கம் என்று சொன்னால் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி காட்டுவார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாணவர்களே, அது நிச்சயமாக நிகழக்கூடிய நிகழ்வுகள், அதில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு இல்லை. ஏன்னா அது நிகழ்வதற்கு முன்னரே அதன் பெறுபேரை நம்ம சொல்ல முடியும், அது மாற்றம் இல்லை. ஆகவே அது நிச்சயமாக நிகழக்கூடியது. நாணயம் ஒன்றை சுண்டும் போது பூ விழுதல் என்னும் நிகழ்வை அவதானிக்கும் பொழுது இங்கு நாணயத்தை சுண்டிவிட்டால் பூ விழுமா அல்லது தலை விழுமா என்ற நிகழ்வுகளில் எதுவும் நிகழலாம் என்பதை நிச்சயமாக கூற முடியாது. எது நிகழும் என்பதை நிச்சயமாக கூற முடியாது. உங்களுக்கு தெரியும் தலைவிலும் அல்லது பூவிலும். ஏன்னா நாணயம் என்பது ஒரு சீரான ஒரு சமச்சீரான கோடாத ஒரு பொருள், அது இரண்டு பக்கமும் சார்பானது அற்றது, சார்பானது இல்லை, இரண்டு பக்கம் ஒரே சமச்சீரானவை. ஆகவே அதில் பூ கிடைக்கலாம் அல்லது தலை கிடைக்கலாம். ஆகவே நிச்சயமா பூ தான் கிடைக்கும் அல்லது தலை தான் கிடைக்கும் என்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியாது. ஆகவே அதுக்கான வினாவை நம்ம ஆய்வு செய்தால் நிச்சயமாக கூற முடியாது என்பதைதான் அதுக்கான விடையாக நம்ம கருதலாம். இன்று மாலை மழை பெய்யும் என்று நிகழ்வை கருதும் பொழுது, இன்று மாலை பெய்யும் என்பது பல அறிகுறிகளை வைத்து சொல்ல முடியும், முயற்சிப்போம் என சொல்ல முயற்சிப்போம், ஆனால் நிச்சயமாக நிகழுமா என்பதை சொல்ல முடியாது. அது உங்களுக்கே தெரிந்த விடயம். நம்ம எதிர்பார்ப்போம் மழை பெய்யும் என்று, அன்று மழை பெய்யாது. அவ்வாறான நிகழ்வுகளும் நிச்சயமாக கூற முடியாது. அதே மாதிரி இப்ப அது சம்பந்தமா நிறைய விடயங்கள் உங்களோடு கலந்துரையாடப்பட்டது. அப்ப நிச்சயமாக கூற முடிய கூடியது, நிச்சயமாக கூற முடியாதது, சில வேளைகளில் நிகழக்கூடிய நிகழலாம் அல்லது நிகழாமல் விடலாம். அவை நிகழக்கூடியது, நிகழாதது, நிகழும் அல்லது நிகழாது. அவ்வாறான மூன்று விடயங்களுக்கு நீங்கள் நிகழ்வுகளுக்கு விடை தேடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 29.2 வினாவை பயிற்சியிலே 184 பக்கம் உள்ள பயிற்சியிலே உள்ள அந்த கேள்வி, முதலாவது 29.1 பயிற்சியில உள்ள வினா ஒன்றில் உள்ள ABCDE ஆகிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பொருத்தமான பரிசோதனைகளை உரிய பெயர்களையும் எழுதி காட்டுக. அவை அதன் பெயர்களை எதிர்பார்க்கிறாங்க அவங்க. அப்ப இப்ப நாணயம் சுண்டும் பொழுது, ஒரு உதாரணம் சொல்றேன், நாணயம் சுண்டும் பொழுது பொருத்தமானது வந்து பரிசோதனை வந்து நிகழும் அல்லது நிச்சயமாக கூற முடியாது தான் அதன் விடை. அது பேறுதல் என்பது பூ அல்லது தலை, பூ கிடைத்தல் அல்லது தலை கிடைத்தல், அதான் அந்த பேறுகள். பேறுகள்னா ரிசால்ட்ஸ். என்ன ரிசால்ட்ஸ் வரும் அப்படி என்றால் ஏதோ ஒன்று வரும், பூ வரும் அல்லது தலை வரும். அதில் மிகவும் கவனமாக இருக்கணும். அடுத்து 29.3 பரிசோதனையில் பரிசோதனை ஒன்றில் ஒவ்வொரு பேரும் கிடைப்பதற்கான நிகழ்தவும் 185 பக்கம் 29.3 பரிசோதனை ஒன்றில் ஒவ்வொரு பேரும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு நிகழ்தகவு கேட்டீங்க, தலையங்கத்தை சரியாக வாசித்துக் கொள்ளுங்கள். அப்ப இப்ப நம்ம அந்த பாடம் ஆரம்பிப்பதற்கு முன்னே சொன்னேன், இது அடுத்த வகுப்புகளில் நிகழ்தகவாக ஒரு பாடமாக இது வளர்ச்சி அடையும், அதுக்கான ஆரம்ப கட்டம். ஆகவே இங்கும் அதே நிகழ்தகவை பற்றி தான் கதைக்க உள்ளோம். பின்வரும் ஒவ்வொரு பரிசோதனையினதும் தன்மையை ஆராய்வோம். சதுரமுகி தாயக்கற்றை ஒன்றின் பக்கங்கள் 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. அது உங்களுக்கு நீங்கள் அறிந்த விடயம். பக்கத்தில் உங்கள் தாயக்கட்டை கருப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது, அதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அத்தாயக்கட்டையை ஒரு முறை உருட்டிவிடும் இலக்கத்தை அவதானிக்கிறோம். அவதானித்தால் 1 விழுதல், 2 விழுதல், 1 விழுதல், 2 விழுதல், 3 விழுதல், 4 விழுதல், 5 விழுதல், 6 விழுதல் என்பவை பரிசோதனையின் பேறுகள். அவே இதில் 6 பேறுகளில் ஏதாவது ஒரு பேறு, அதாவது நிகழ்வு நடைபெறும். இப்பேறுகளில் எந்த பேற்றையும் பெறக்கூடிய நிகழ்தகவு சமனாகனதாக இருக்கும். என்ன தாயம் சீரானது, சமச்சீரானது, அதில் ஏதாவது நமக்கு பாதிப்பு ஒன்று வராது. எல்லாத்துக்கும் ஒரே சம அளவு தாயம் தயார் செய்யப்பட்டிருக்கு. எனவே பரிசோதனைக்கு உபயோகித்த தாயக்கட்டை சமச்சீரான தாயக்கட்டை. அங்கே கவனமாக அந்த வார்த்தை பிரயோகம், சமச்சீரான தாயக்கட்டை உங்களுடைய மிக முக்கியமானது. அல்லது கோடாத தாயக்கட்டை எனப்படும். ஆகவே இந்த வார்த்தை பிரயோகம் நிகழ்தொகையிலே வந்தால் அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பேறுகள் கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம், சமச்சீரான அல்லது கோடாத. அடுத்ததாக பாருங்கள் பாயிண்டை, சமச்சீரான நாணயம் ஒன்றை ஒரு முறை சுண்டிய பின் விழும் பக்கத்தை அவதானித்தல். சமச்சீரான நாணயம், நாணயமும் அப்படித்தான், தலை அல்லது பூ எந்த ஒரு பக்கமும் இரண்டு பக்கத்தையும் எடுத்துக்கணும். சமச்சீரான அளவு, அதாவது அதன் அடர்த்தி இரு பக்கமும் பாதிப்பு இல்லாமல் சீராக அமையும். தலைவிழுதல் அல்லது பூவிழுதல் இப்பரிசோதனையின் பெயர்களாகிய இதில் எந்த ஒரு பெயரும் கிடைப்பதற்கான இயல்தகவும் சமனாகும். அதை நல்லா வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். தலை அல்லது பூ கிடைக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் அது ஒரு பாரமாக அல்லது வாய்ப்பாக அமைகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே எது வேணாலும் கிடைக்கும், தலை கிடைக்கும் அல்லது பூ கிடைக்கும். ஆகவே இது ஒரு சமச்சீரான நாணயம், கோடாத நாணயம். அப்ப இந்த சமச்சீரானங்கிற விடயத்தை மேலே பார்த்தீர்கள், சமச்சீரான கோடாத நாணயம். ஆகவே இது எந்த பேரு வென்றாலும் இங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது அடுத்த குறிப்பை பார்த்தால், ஒரு பக்கத்தில் அலுமினியமும் மறுபக்கத்தில் செப்பும். இங்கு வெவ்வேறான பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு பக்கம் அலுமினியம், மறுபக்கத்தில் செப்பு, சம அளவில் பூசப்படுகின்றன, ஒரே அளவு. இப்ப மில்லி லிட்டர்னா மில்லி லிட்டர் அளவு பூசப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு 5 மில்லி லிட்டர்னா 2 மில்லி லிட்டர் பக்கம் தான் 2 பக்கம் பூசப்பட்டிருக்கு. ஒரு ஆனால் ஒரு பக்கம் அலுமினியம், மற்ற பக்கம் செப்பு. இங்கு மாணவர்கள் மிகவும் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும், கவனித்தல் வேண்டும். ஒரு பக்கம் அலுமினியம், மற்ற பக்கம் செப்பு. இதில் பாதிப்பு ஒன்று இருக்கு, ஒரு பக்கம் பாதகமான ஒரு செயற்பாடு இருக்கு. அதை நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அலுமினிய பக்கம் விழுதல், செப்பு பக்கம் விழுதல் என்பவை பரிசோதனையின் பெயர்கள். அப்ப ஒன்று அலுமினியம் பூசிய பக்கம், மற்றது செப்பு பூசிய பக்கம். இங்கு செப்பு அலுமினியத்தை விட அடர்த்தி கூடியதாக இருக்கும். ஆகவே அலுமினியத்தை விட செப்பு அடர்த்தி கூடியது. ஆகவே அதை மேலே சுண்டும் பொழுது அல்லது எரியும் பொழுது எது செய்தாலும் இந்த செப்பு பக்கம் அது விழக்கூடியதாக இருக்கும் அல்லது பூமியை தொடக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக அல்லது ஒரு மேசையின் மேலே ஒரு நாணயத்தை, இவ்வாறான ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது அந்த பாரமான அடர்த்தி கூடிய செப்பு பகுதியிலே அது ஓய்வுக்கு வரக்கூடிய ஒரு நிலை உருவாகும், அதிகமாக இருக்கும். செப்பை விட அதிகமாக இருக்கும் இயல்தகவு செப்பை விட அதிகமாக இருக்கும். எனவே இவ்வகையான நாணயம் சமச்சீரானது அல்ல. அது அப்ப அங்கு ஒரு நமக்கு ஒரு பாதகத்தன்மை காணப்படுகின்றது, அது சமச்சீர் அல்ல. அப்ப அந்த நாணயம் சமச்சீரான நாணயம் இல்லை. ஆகவே அது இந்த செயற்பாடுக்கு பொருத்தமற்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உருவிலுள்ள மாதிரியான சிரட்டை ஒன்று மேலே நோக்கி, அப்ப சிரட்டை பாருங்கள், அதுவும் ஒரு பக்கம் பாரமும் மற்ற பக்கம் பாரத்தையும் எடுத்துக்கொண்டால் இரண்டு பக்கமும் ஒரு சமச்சீரானது அல்ல. அது உங்களுக்கு பார்க்கே தெரியும் எந்த பக்கம் விழும் என்று நிச்சயமாக கூற முடியாது. ஒரு பக்கம் சார்பானதாக, ஒரு பக்கம் பாரம் கூடியதாகவும் ஒரு பக்கம் பாரம் குறைந்ததாகவும் இருக்கும். ஆகவே அந்த சிரட்டையும் ஒரு சமச்சீரான பொருள் அல்ல, சமச்சீரற்ற பொருள், சமச்சீரான பொருள் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே அடுத்ததாக ஒரு நான்முகி வடிவம், தாயக்கட்டை 4 முகங்களை கொண்ட நான்முகி, அதில் 1, 2, 3, 4 இது சீரானது. பெயர்கள் பரிசோதனை பெயர்கள் பெறக்கூடிய சமனாக இருக்கும். எனவே இந்த தாயக்கட்டையே சமச்சீரானதாகும். அவை இதுல எந்த பேர்கள் வேண்டுமானாலும் கிடைக்கும். இது கீழே உருட்டு தொடும் பக்கம் வந்து எந்த பக்கமாக இருந்தாலும், ஏனால் அது சமச்சீரான சமச்சீரானதாக இருப்பதாக அதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கண உருவை பாருங்கள், 6 பக்கம் இருந்தாலும் அது ஒரு பக்கம், அதாவது 6 இலக்கம் கொண்ட பக்கத்தை பாருங்கள், 1, 6, 5 மூன்று பக்கம் இருக்கு. அதில் இலக்கம் 6 இடப்பட்டிருக்கின்ற பகுதியை பார்த்தால் அது மிகவும் பரந்த பரப்பு, மிகவும் பெரிய ஒரு இடத்தை கொண்டது. ஆகவே அது நிலத்தில் பதியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே சமச்சீர் அல்ல, இங்கே ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆகவே அது ஓய்வுக்கு வருவது என்பது எல்லா பக்கமும் சாதகம் மற்ற தன்மை ஒரு காணப்படுகின்றது. அதிலிருந்து உங்களுடைய நிரந்தீட்டப்பட்ட ஒரு இதிலே கட்டத்திலே உங்களுக்கு ஒரு குறிப்பு தந்திருக்கார்கள். இப்ப கதைத்த இந்த விடயத்தை அதில் கவனமாக பார்த்தால், ஏதேனும் பரிசோதனையொன்றில் ஒவ்வொரு பேர்களும் பெறக்கூடிய இயல்தகவு சமணாயின் அவ்வாறான பரிசோதனைக்கு பயன்படுத்திய பொருள் சமச்சீரான பொருள் அல்லது கோடாத பொருள் எனப்படும். அவை இவ்வாறான விடயங்களுக்கு மிகவும் கவனமாக அந்த சமச்சீர் அல்லது கோடாத பொருளாக அமையக்கூடியதாக இருக்கணும் என்பதை அவங்க வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, உங்களுடைய இந்த பரிசோதனை கிடைக்கும் பொழுது சமச்சீரான அல்லது கோடாத என்ற பதத்தை, அதாவது ஒழுங்கான என்பது தான் அர்த்தம், அதனை பயன்படுத்தி உங்களுடைய நிகழ்வுகளை செய்யக்கூடியதாக. இப்போ ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாணயத்தை தலை அல்லது பூ விடுவதற்கு மேலே சுண்டுவீர்கள். அது உங்களுடைய சாதாரண நிகழ்வாக இருக்கும். அவ்வாறு நிகழ்வு ஒரு அணியே அது பாதிக்காது. காரணம், சமச்சீரானது, அந்த நாணயம் சமச்சீர் தன்மை. அந்த சமச்சீர் தன்மை இருப்பதனால்தான் நாங்கள் நாணயத்தை எவ்வித தடையும் இன்றி பயன்படுத்துகின்றோம் என்பதை உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்து மாணவர்களே, இறுதி பயிற்சிக்கு வருகின்றோம். 29.3 பயிற்சி. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு பரிசோதனையிலும் பெருப்பேற்றை தொடையை எழுதி அதற்காக உபயோகித்த பொருள் சமச்சீரானதா இல்லையா என எழுதுக. தரப்படும் ஒவ்வொரு பரிசோதனையும் பெருப்பேற்றை தொடையை எழுதி அவன் விடையை எழுதி சமச்சீரா இல்லையா என்பதை நீங்கள் கூற வேண்டும். பூச்சியத்திலிருந்து 9 வரை இலக்கமிடப்பட்ட பம்பரம் ஒன்று சுழல செய்து அது ஓய்வு நிலை அடையும் போது நிலத்தை தொடும் இலக்கத்தை அவதானித்தல். அது இந்த பம்பரம் சமச்சீரானதா இல்லையா என்பதை நீங்கள் உணர்ந்து செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்லப்போவதில்லை. காரணம், இவ்வளவு நேரம் செய்த பயிற்சிகளும் விளக்கங்களும் உங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு நீங்களாக ஒரு விடையை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு இப்ப வந்திருக்கின்றீர்கள். பாடம் இறுதி தருவாயிலே உள்ளதனால் இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு தந்திருந்தேன். அதற்கான விடையை நீங்கள் தேடக்கூடியதாக இருக்கும். அடுத்து முதலாவது வினாவுடன் இரண்டாவது வினாவை கொஞ்சம் பாருங்கள். 1-8 வரை இலக்கங்கள் இடப்பட்ட வட்ட வடிவ தட்டு ஒன்று சுழல செய்து ஓய்வு நிலையை அடையும் போது காட்டி நோக்கி இருக்கும் எண்ணை அவதானித்தல். அதிலே இதில் அடுத்த இருக்க என்ற அந்த இலக்கங்கள் 1-8 வரை இலக்கமிடப்பட்ட வட்ட வடிவ ஒன்றிலே சுழல செய்து ஓய்வு நிலையை அடையும் காட்டி, அதாவது ஒரு மின்கலம், அதாவது பேட்டரியை வச்சு இயக்குவாங்க, சில நேரத்தில் அது ஓய்வுக்கு வரும். அவ்வாறான ஒரு தன்மை, பேட்டரியிலிருந்து அதன் சக்தியை கொடுப்பதை நிறுத்துவார்கள். அவ்வாறான பல இடங்களில் பல விதமான லொத்த ஸ்வீப் எல்லாம் இவ்வாறான விளையாட்டு மூலமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு நிலையிலே அது ஒரு சமச்சீரானதா இல்லாட்டி சமச்சீர் அற்றதா என்பது உங்களுடைய விளக்கமாக இருக்க வேண்டும். அதிசயமாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காண தயார் நிலை உங்களிடம் இப்பொழுது இருக்க வேண்டும். ஆகவே மேலே உள்ள பம்பரம் சமச்சீரானதா, கீழே இடப்பட்டுள்ள வட்ட வடிவ தட்டு ஒன்று சுழல செய்கிறது ஒரு சமச்சீரானதா என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு வினா 2, உருவில் காட்டப்பட்டுள்ள இரு தட்டுகளும் வேகமாக அதன் மையத்தை சுற்றி சுழல செய்து காட்டி நோக்கும் நிறம் அவதானிக்கப்படுகின்றது. இங்கே பரிசோதனைக்கு உபயோகித்த தட்டு சமச்சீரானதா இல்லையா என்பதை, அதே மாதிரிதான் இந்த விடயம். ஆகவே இந்த படத்திலேயே உங்களுக்கு பார்த்தவுடனேயே தெரியும் சார்பானதா இல்லையா என்பது தெரியும். அதுக்கு சொன்னார் ஏ பகுதியை பாருங்கள், ஒரு பெரிய பரப்பு, அதுக்கடுத்து பி, அதுக்கடுத்து டி, அதுக்கடுத்து சி. அப்ப அந்த இறங்கு வரிசையில் பார்த்தா, ஏறு வரிசையில் பார்த்தா சி டி அவ்வாறாக இருக்கின்றது. ஆகவே ஒன்று 60 பாகை, மற்றொன்று 45 பாகை, மற்றொன்று 90 பாகை. மிகுதி புள்ளி கோணத்தில் மிகுதியை நீங்கள் ஏக்கி காணக்கூடியதாக இருக்கும். 360 60, 45, 90 கூட்டி 360 இருந்து கழித்தீர்கள் என்றால் ஏ பகுதி வரும். ஆகவே பாகை அடிப்படையாக வைத்தும் இதற்கு நீங்கள் தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஏபிசி மூன்றும் பாருங்கள், சமனானதா இல்லையா என்பதை படத்தின் ஊடாக நீங்கள் ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்கள் பாகைமானியை வைத்து அதை அளந்து கூட உங்கள் தீர்மானங்களை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வினாக்களுக்கு விடை தேடுவது நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். ஏன்னா இது அடுத்தும் வரும் பாடங்களிலே, அதாவது தரம் 8 மிகவும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். அது 9 கூடும், 10 அதை விட நிறைய விடயங்களை அறியக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். ஆகையினால் இவ்வாறான விடைகளுக்கு சிறிய வகுப்பிலிருந்தே வினாக்களுக்கு விடை தேட பழகினால் அடுத்த வகுப்பில் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். சமச்சீரான பொருளை கொண்டு அடுத்ததை பாருங்க, 3வது வினா, இறுதி வினா. சமச்சீரான பொருளை கொண்டு செய்யப்படும் இரு பரிசோதனைகளை குறிப்பிடுக. சமச்சீரான பொருளை கொண்டு செய்யப்படும் இரு பரிசோதனைகளை குறிப்பிடுக. அது நிறைய கதைத்தோம். ஆகவே புதிய பொருள் ஒன்றையும் நீங்க செய்யலாம். இப்ப சமச்சீரான நாணயம், தாயம், இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. நான்முகி வர நிறைய பொருட்களை நீங்கள் சூழல்லையும் விடயங்களை பார்த்தோம், படத்திலையும் பார்த்தோம், சூழல்லையும் கவனிச்சிருக்கேன். அவ்வாறாக நீங்கள் இதில் பயன்படுத்தாத ஒரு பொருளை, அந்த அவ்வாறான ஒரு பொருளை கண்டறிய முயற்சிப்பது மிகவும் சிறந்த ஒரு விடையாக இருக்கும். மாணவர்களே, உங்களுக்கான இந்த பாடத்திலிருந்து நிகழ்தகவை சம்பந்தமாக அறியக்கூடிய சில விடயங்களை பார்த்தீர்கள். ஒரு நிகழ்வின் இயல் தகவு என்ற பாடத்தினை மிகவும் விருப்பத்துடன் கற்றிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம். மாணவர்களே, இதனை பொதுவாக இப்பாடத்தை கணித பாடத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடாக வாசித்து அறியக்கூடியதாக மாத்திரம் இங்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. வாசித்து கிரகிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இப்பாடத்தை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை இப்பாடத்தை, இதனை நீங்கள் மீண்டும் வாசித்து அதற்கான நான் கதைத்தை ஞாபகப்படுத்தி அதனூடாக விடை தேட முயற்சித்தால் இப்பாடம் உங்கள் நிலையில் மனதில் ஆழமாக பதியும் என நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.